الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي النشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر. صدق الله العليم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுபஹான வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து இரவிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது ஊரிலும் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய வீட்டில் ஆத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி, தோல்வி, உயர்வு, தாழ்வு, கண்ணியம், கேவலம், சொர்க்கம், நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹான வ தஆலா ஏவல்களை, விளக்கல்களை வைத்து நிர்ணயிக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடந்து இன்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று சுவன பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும், விளக்கல்களை விட்டும் தவிர்ந்து நடந்து நாலு மறுமையில் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். சில சந்தர்ப்பங்கள் அமையப் பெறுகின்றது, மனிதன் மறதியாளனாக இருக்கிறான். வீணுக்காக படைக்கப்படாதவன் சுதந்திரமாக விட்டுவிடப்படவும் இல்லை. எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கட்டளைகளை புறக்கணித்துவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் விதிமுறைகளை அமைத்துக் கொள்கின்றானோ அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை ஏற்படுத்துகிறான். அல்லது காபிர்களை போன்று அவர்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கின்றான் என்றாலும் அது திருப்திகரமான வாழ்க்கையாக இருக்க மாட்டாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய அதிருப்தியை பெற்ற வாழ்க்கையாகத்தான் அமையும். உலக வாழ்க்கையில் மனிதன் எதனை செய்கின்றான் என்பதனை ஒவ்வொரு கணமும் உற்று நோக்குபவன் அல்லாஹ் விளங்கி இருந்த போதிலும் அதில் என்னுடைய உங்களுடைய புத்தி இன்னும் சீரான முறையிலே சிந்தனைக்கு விருந்து கொடுக்கவில்லை, அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளவும் இல்லை, படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை தீர்த்துக் கொள்வதற்கு இன்னும் தருணம் வரவில்லை. தருணம் கேட்பான் அந்த நேரத்தில் ரொம்ப தாமதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மதிக்க மாட்டான். இது வெறுமனே நீ உளரக்கூடியது மட்டும்தான், வெறுமனே உன்னுடைய உளருக்கு நாங்கள் பதில் கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல என்கிறதையும் குர்ஆனின் மூலமாக உணர்த்தி கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையில் ஒரு புனிதமிக்க மாதத்தில் வீட்டிருக்கின்றோம். துல்ஹஜ் என்பது அஷ்ஹுருல் ஹுரும். 12 சகோதரர்கள் அவர்கள் வருடத்தின் உடைய சகோதர வாஞ்சையில் ஒன்றிணைந்தவர்கள். ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள், அந்த வருடத்தினுடைய மாதங்களை நாங்கள் சகோதரர்கள் என்று சொன்னோம் என்றால் 4 பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதி உன்னதமான முறையில் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த 4 சகோதரர்களும் தான் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்ற இந்த மாதங்கள். ரஜபுடைய மாதம் இன்ஷா அல்லாஹ், முஹர்ரமை அடுத்து சில மாதங்களை கழித்து நாங்கள் பெறுவோம். இப்பொழுது துல்காதாவுடைய இறுதி பிறையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இன்னும் சில நாட்களில், அதாவது திங்கள் அன்று இன்ஷா அல்லாஹ் நாம் துல்ஹஜ்ஜுடைய முதலாவது பிறையை அடைவோம். அந்த பிறையை அடையக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய பொருத்தம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் முற்கூட்டியே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 2 மாதங்களை கண்ணியத்துக்குரிய மாதமாக ஆக்கி வைத்தான். அந்த அடிப்படையில் துல்காதாவை முடித்துட்டோம். அதற்கு முன்னால் இருந்த முதலாவது மாதம் முஹர்ரமையும் முடித்துட்டோம். கிட்ட கிட்டவாக சமீபத்திலேயே 2 மாதங்களை பெற்ற நாம் இப்பொழுது ஒரு 3வது மாதத்தில் இருக்கின்றோம். இதுல நானும் நீங்களும் ரப்பு சுப்ஹான வதஆலா இடத்துல கண்ணியமானவர்களாக ஆகிவிட வேண்டும். கேவலம் எங்களை எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கின்றது, அது எந்த நேரமும் நம்மை வந்து தொத்துவதற்கு தயாராக இருக்கிறது. நாமும் அதற்குரிய வாசலை திறந்து வைத்திருக்கின்றோம். என்றாலும் கண்ணியத்தை பெற்றுக் கொள்வதற்கு தயாரா என்று பார்த்தால் உண்மையிலே மனதில் கேட்டால் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். கண்ணியத்தை பெற்றுக் கொள்வதற்கு தயாரானவர்கள் ரப்பு சுபஹான் வதாலாவுடைய விருப்பத்துக்கு தன்னை அர்ப்பணித்து விட வேண்டும். எந்த வாழ்க்கை தான் பிரகாசித்தாலும் உலக மக்கள் போற்றினாலும் எனக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விதிமுறை அன்றி வேறு வழி கிடையாது என்ற வரையறைக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு 10 நாட்களை பற்றியும் இந்த மாதத்தில் அல்லாஹ் சுபஹான வதாலா நமக்கு கண்ணியம் வழங்குவதற்கு சந்தர்ப்பமாக அமைத்து தந்திருக்கின்றார். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலையாளின் அஷர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கின்றானோ அதனுடைய கண்ணியம், மகத்துவம், வலுப்பம் இதை பற்றி இதைத்தான் கூறவிருக்கின்றது. அல்லாஹ் சத்தியம் செய்வதற்கு தேர்ந்தெடுத்ததனுடைய மகிமையை நாம் வார்த்தையால் கூறிவிட முடியாது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை பற்றி பேசியிருக்கின்றார்கள். நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அதுக்கு தயாராக இருக்கின்றோம் என்பது தான் இந்த இடத்திலே சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த நாட்களில் சத்தியம் செய்துவிட்டு வாருங்கள், என்னிடத்தில் ரமலானுக்கு பின்னால ஆக சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்களும். இன்னும் ஒரு ஹதீஸிலே ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் எவ்வளவு சிறப்பானதோ அதே போன்று துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களும் சிறப்பு மிக்கது. ரமலானுடைய இறுதி பத்திலே லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதனுடைய இரவுகளின் மகிமை பற்றி சொன்னதை போல இந்த அரஃபாவுடைய நாளை உள்ளடக்கிய இந்த 10 நாளின் பகலினுடைய மகிமைகளையும் சொல்லிவிடுகின்றான். அந்த அடிப்படையில் இந்த அரஃபாவுக்கு 2 விதமான சிறப்புகள் இருக்கின்றது. ஒன்று அரஃபாவுடைய நாள், அடுத்தது பெருநாளுடைய நாள். அரஃபாவுடைய நாள் அனைவருக்கும் பொதுவான மன்னிப்பு வழங்கப்பட போகின்றது. பெருநாளுடைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களை கபூல் செய்து கொள்ளப் போகின்றான். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்களும் தான், ஹஜ்ஜில் அல்லாத அங்காங்கே ஊர்களிலே வசிக்கக்கூடியவர்களும் தான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துவது மாத்திரமல்ல, தன்னுடைய இதயத்தை அதற்கு விரிவாக்கி அவர்கள் ரப்பிடத்தில் எந்த வழிமுறைகளை கையாண்டு பொருத்தம் பெற்றார்களோ அந்த பொருத்தத்தை நானும் அடைய வேண்டும் என்ற ஒரு அவா ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் வர வேண்டும் என்கிறதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான். இன்னும் இந்த அரஃபாவுடைய 10 நாட்களை பற்றி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் கூறும் பொழுது இந்த ஐயாமும் மாலுமாத் அறியப்பட்ட சில நாட்கள், அதிலே அபரிமிதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய திருநாமத்தை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த 10 நாட்களில் அதிகமாக அமல்களின் பக்கம் விரையுங்கள் என்று நமக்கு கூறுகின்றான். ஆனால் அந்த நாட்கள் வந்தும் போய்விடுகின்றது, சிலருக்கு என்னவென்று கூட தெரியாது. அதனுடைய சிறப்பு, அதனுடைய மகிமை, அல்லாவிடத்தில் அதற்கு இருக்கக்கூடிய கண்ணியம், வரவேற்பு எதுவுமே அறியாத நிலைமையில் வாழ்க்கை வெறுமனே மறதியில் கழிந்து கொண்டிருக்கிறது தான் ஆச்சரியம். அந்த மறதியை விட்டும் நாங்கள் எழும்பிவிட வேண்டும், அல்லாவிடத்தில் முன்னேறிவிட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த நாளிலே செய்யப்படக்கூடிய அமலுக்கு இரட்டிப்பான கூலிகளை கொடுக்கின்றான். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். அமலே சாலிஹாத் மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான், செய்யக்கூடிய நாட்கள் அனைத்திலுமே இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலை போல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எதையும் கிடையாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு ஃபாத்திரு ஃபீஹின் மின் அத்தஹ்லீல், இந்த 10 நாட்கள்ல அதிகமாக நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற திக்ர்களை அபரிமிதமாக ஒழிய வேண்டும். மேலும் தக்பீர், தஹ்மீத், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த தஹ்லீல், தக்பீர், தஹ்மீதுல உங்களுடைய நாவு திளைத்திருக்க வேண்டும் என்பதனை கூறிவிட்டு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எடுத்தும் காட்டினார்கள். இந்த முறையில தான் அமல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹ் நோன்பும் நோற்றார்கள். சகோதரர்களே, ஹசரத் ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜத்துல் வதாவிலே சஹாபாக்களுக்கு கொடுத்த போதனைகள் அது தன்னுடைய வாழ்க்கையை என்றும் அல்லாஹ்வுக்கு பொருந்தி கொள்ளப்படுவதற்கு தகுதியானதாக இருந்தது. ஆனா இன்று இந்த புனிதமிக்க மாதத்தில் அந்த போதனைகளை நாங்கள் மறந்து செயல்படுவதின் காரணமாகத்தான் பல துன்பங்களும் பிரச்சனைகளும் நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி செய்த அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய போதனைகளை இந்த குறிய நேரத்திலே நான் சொல்ல முனையவில்லை என்றாலும் கூட இந்த 10 நாட்களை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தினார்கள், சஹாபாக்கள் நோன்புகள் நோற்றார்கள், ரசூலுல்லாவும் நோன்பு நோற்றார்கள், நோன்பு நோக்குமாறு ஏவினார்கள். நாங்களும் அந்த 10 நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிரியமான ஒரு அமலான நோன்பை நோற்று அவனிடத்திலே நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவிய கட்டளைத்தான், நீங்கள் 10 நாட்களை கழித்து விடுவீர்கள், அரஃபாவுடைய நாளையும் அடைந்து விடுவீர்கள், பின்பு பெருநாளுடைய நாளில் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான அமல் தான் ஃபஸல்லி லிரப்பிக், பெருநாள் தொழுகை உங்களுடைய ரப்புக்காக சொல்வதும், வன்ஹர் உங்களுடைய குர்பானை கொடுப்பதும். இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த கட்டளை குர்பான் என்பது வெறுமனே எங்களுக்கும் உங்களுக்கும் சர்வ சாதாரணமாக ஆகிக்கொண்டு போகிறது. அதற்கு நாம் காரணங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இத்தக்குள்ள மஸ்தத்தும் உங்களுக்கு முடிந்த அளவு அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை மறந்து விட்டோம். எங்களுக்கு குர்பானை கொடுக்க முடியவில்லையே, எதற்கு அந்நியவர்களுடன் வம்புத்தனம் என்றெல்லாம் நம்மில் செல்வந்தர்கள் கூட விலகி கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாவுடைய ஷஆயிர் இது, அல்லாவுடைய சின்னம் இது. யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது உள்ளத்துல தக்வா இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம், இரையச்சம் இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம் என்றாலும் காரணங்களை கூறி நாம் தடைகள் விதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்று பலகீனமான வார்த்தைகளை கூறி இந்த உலகியாவை விட்டும் ஒதுங்கி விடுவோம் என்றால் அல்லாஹ்வுடைய சின்னங்களை நிறைவேற்றுவது யார்? அது உலகத்திலிருந்து மங்கி மழுங்கி போய்விடும். பிறகு ஒரு இடத்தில் மாத்திரம் தான் இருக்கும். சகோதரர்களே, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அமலில் இல்லாமல் போய்விடுமோ அப்பொழுது கியாமத்து நாளை எதிர்பார்க்க வேண்டும் என்கிறத பல ஆயத்துகளின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே 5 நேர தொழுகைகள் அதற்குரிய மசாஜிதுகள் அல்லாஹ்வுடைய சின்னங்களாக இருக்கிறதை போலவே வல்புதுன ஜால்னாஹ லகும் மின் ஷாயிரில்லா, இந்த ஆடு மாடு ஒத்தகைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சின்னமாக ஒரு அடையாளமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த சின்னத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் எங்கே? அல்லாஹ்வுடைய குர்ஆனின் ஆயத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் எங்கே? இன்று நாம் அதில் சோம்பல் கொண்டதின் காரணமாக சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அந்த வணக்கத்தை நமக்கு செய்ய முடியாத அளவுக்கு தடுத்து விட்டான் போல் இருக்கிறது. சில சகோதரர்கள் இங்கு தான் நமக்கு குர்பானை கொடுக்க முடியவில்லை, ஏன் அல்லாஹ்வுடைய சின்னத்தை நாம் மங்க செய்ய வேண்டும்? கொடுக்க முடியுமான ஒரு இடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு போயாவது அதனுடைய அந்த சின்னத்தை நிறைவேற்றுவோம், ரப்புடைய கட்டளை நிறைவேற்றுவோம் என்பதற்காக பல பிரயத்தனங்களை முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கின்றார். மற்றும் சிலர்கள் இந்த உலகியாவை குர்பானை பற்றி பேசும் பொழுது குர்பானுக்கு பணம் கொடுக்கிறது அது சாதாரண விடயம் என்றாலும் கூட அதனை நாங்கள் வாங்க போகும் பொழுது மேற்கொள்ளக்கூடிய சிரமங்களை எண்ணி பார்த்தால் செய்வோமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்றும் சொல்கின்றார்கள். சில வாலிப சங்கங்கள் முன் வந்து இந்த குர்பானை கொடுக்க வேண்டும், சிலருக்கு ஷேர் என்ற அடிப்படையில் சில பங்குகளை கொடுக்கின்றார்கள். மாடு 1 60,000 ரூபாய் என்றால் சிலரிடத்தில் ஒரு 10-12,000 ரூபாவை எடுத்துவிட்டு 7 பேரை ஒரு மாட்டுக்கு சேர்த்து நாம் இந்த முறையில் வேறொரு கிராமத்துக்கு போயாவது இந்த சின்னத்தை நிறைவேற்றுவோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட இப்பொழுது பேசுகின்றார்கள். நாம் இந்த மாட்டை ஆட்டை வாங்குவதற்கு சென்றால் அங்கே யாரிடத்திலிருந்து வாங்குகிறோமோ அவர் போடக்கூடிய சில அடாவிடித்தனங்களை பார்க்கும் பொழுது வெறுத்து போகின்றது என்று தாராளமாக வாய் நிறைய பேசுகின்றார்கள். நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். சில விற்பனை செய்யக்கூடிய சகோதரர்கள், இந்த ஆடு மாடுகளை விற்பனை செய்யக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய முஸ்லிம்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த புனிதமிக்க ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே புனிதமிக்க இந்த அல்லாஹ் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, 10 பகல்களின் மீது சத்தியமாக என்று பஜிரோட சேர்த்து சத்தியம் செஞ்ச இந்த நாட்கள்ல நானும் ஒரு நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும், அதற்காக சந்தர்ப்பம் வாய்த்து விட்டது, நாம் இரட்டிப்பாக விலைகளை கூட்டுவோம் என்ற ஒரு நிலைமைக்கு வரக்கூடாது. தாங்க முடியாத அளவுக்கு விலைகளை கூட்டுவது, அடாவிடித்தனமான வார்த்தைகளை பேசுவது, தூசணங்களை மொழிவது, மேலும் வரக்கூடியவர்களுடன் அவமரியாதையாக நடப்பது, இவைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சின்னங்களை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே தடை விதிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அதன் காரணமாக இந்த விற்பனையாளர்கள் பெரும் கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எனவே நான் சொல்லவில்லை உங்களுடைய ஆடுகளை மாடுகளை மலிவான விலைக்கு கொடுங்கள் என்று, நடுத்தரத்தை எதிலும் கையாளுங்கள், நல்ல முறையிலே அதனை கொர்பான் செய்து கொடுங்கள், அவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய கூலிகளையும் நீங்கள் அபரிமிதமாக கூட்டிக் கொள்ளாமல் நாம் ஒன்றுக்கு இவ்வளவுதான் எடுப்போம் என்று எல்லோரும் ஒரு பொதுவான நியதியை ஏற்படுத்துங்கள். அதுவும் நடுத்தரமாக அமைய வேண்டும். ஹைருல் உமூரி அவுசாத்துஹா, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கருமங்களில் விடயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானது நடுத்தரமானது என்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வைத்திருக்கின்றான். இந்த அடிப்படையில் நாம் இந்த ஷியார் என்ற சின்னங்களை கண்ணியப்படுத்துவோம். நாமும் தக்வா உடையவர்கள், யாழ்வானி எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மன்றாடுவோம். மேலும் அல்லாஹ்வுடைய கட்டளைத்தான் அந்த உலகியாவை அறுத்து விடுங்கள், ஃபக்குலு மின்ஹா, அதிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிடுங்கள், வாதிமு வாதிமு அல் பாயிஸ் அல் ஃபகீர், தேவையுடைய ஃபகீர்களுக்கு ஏழைகளுக்கும் ஒரு பங்கை பங்கு வையுங்கள், அதனை மூன்றாக பங்கு வைக்கலாம், அதில் ஒரு பங்கு நாம் சாப்பிடுவதற்கு, ஒரு பங்கு செல்வந்தர்களுக்கும் ஹதியாவாக கொடுப்பதற்கு, ஒரு பங்கு சதகா என்ற வகையில் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு. இந்த நடைமுறைகள் உலகத்திலே இல்லாமல் போவதின் காரணமாகத்தான் சகோதரர்களே இன்னல்கள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள், சில இயற்கையான அனர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய சோதனைகள் எல்லாம் நம்மை வந்து அடைகின்றது என்கிறதை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த உலகியாயின் உடைய படிப்பினை என்ன, உலகியானுடைய படிப்பினை என்ன, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் தியாகம், அவர்கள் அறுத்து பலியிட வந்தது தன்னுடைய மகனை. அதே போன்று அல்லாஹ் அன்று மகனை கபூல் செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துவதற்கு உங்களின் மூத்த பிள்ளையை உங்களுடைய மகனை குர்பான் செய்யுங்கள் என்று எங்களிடத்தில் சொல்லியிருந்தால் இன்றைக்கு எத்தனை பேர்கள் காஃபிராக இருப்பார்கள், எத்தனை பேர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உற்சாகத்தையும் செயல்பாடையும் தனக்கு வழிபடக்கூடிய தன்மையையும் பரிசீலனை செய்தான், அதிலே வெற்றி பெற்றார்கள். மனைவியும் தயங்கவில்லை, அந்த பிள்ளையும் தைரியமான வார்த்தையை சொன்னது, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதனை நீங்கள் செய்தே தீர வேண்டும், என்னை நீங்கள் பொறுமையாளியாக பெற்றுக் கொள்வீங்க. அங்கே வாப்பா இருக்கிறார், இப்ராஹிம் நீங்க இந்த அளவுக்கு நமக்கு வழிபடுகின்றீர்களா, உண்மையிலே உங்களுடைய வழிபாட்டின் காரணமாக நீங்க எங்களிடத்துல வர தயார், எங்களுக்கு ஒருப்பணமா தயார் என்ற உங்களுடைய இந்த மனப்பான்மை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாம் கட்டளைகளை இலகுப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் இலகுப்படுத்திய விந்தை தான் என்ன, சொர்க்கத்திலிருந்து அனுப்பினான் ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்தார்கள், அந்த தியாகத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று எங்களுக்கும் சின்னமாக வழங்கப்பட்டிருக்குது. இதற்கு நாம் பொதுப்போக்குத்தனமான சோம்பல் தனமான பலவீனமான வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டிருப்போம் என்றால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும். இதனால் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஜத சஅதன் வலம் யுலஹி ஃபலம் யக்ருப் முஸல்லானா, யாரு உலுகியா கொடுக்கிறதுக்கு வசதி இருந்தும் அதனை கொடுக்கவில்லையோ அவர்கள் ஹஜ் பெருநாள் நாள் அன்று எங்களுடைய முசல்லாவுக்கு பள்ளி வாசலுக்கு பக்கத்திலேயும் வர வேண்டாம் என்று சொல்லி சொன்னார்கள். வசதி இருந்தும் கொடுக்காதவர்கள் பள்ளி வாசல் பக்கத்திலும் வர வேண்டாம். அந்த அடிப்படையில் நமக்குத்தான் மாமிசம் சாப்பிட முடியவில்லை, சாப்பிடுவதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சில கிராமவாசிகள் இருப்பார்கள், அவர்களுக்காவது நாம் கொடுப்பதற்கு எங்களால் இயன்ற அளவு யல்லா இதற்கப்பால் என்றால் முடியல, இந்த முறையில தான் முடிந்தது, நான் உன்னுடைய குர்ஆனின் ஆயத்துக்களை அமல் செய்வதற்கு தயார் என்று யார் முன் வருகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடைகளை நீக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இலகுவை ஏற்படுத்தியதை போல நமக்கும் இலகுவை ஏற்படுத்துவது அவ்வளவு பெரிய ஒரு சிரமமான காரியமா? அங்கலாய்த்தோம், பிரலாபித்தோம், அழுதோம், தொழுதோம், குனூத்துகளை ஓதினோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றினான், அதன் பின்னால் கட்டளைகளை சோம்பல் காட்டுவோம் என்றால் மீண்டும் நிலைமைகள் மாறலாம். காலங்களையும் நேரங்களையும் நிலைமைகளையும் அதிகாரத்தையும் ஆட்சியையும் மாற்றுபவன் அவன் தானே, எப்படி நிம்மதி இல்லாமல் இருப்போம்? அந்த அடிப்படையில் வழிபாடுகள்ல நாம் முந்திக்கொண்டே போக வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த யௌமுன் நஹர் என்ற பெருநாளுடைய நாளையில மிகவும் விருப்பமான ஒரு அமல் தான் இஹ்ராகுத்தம், அந்த ரத்தங்களை ஓட்டுவது. அந்த அடிப்படையில் ரத்தங்கள் ஆடு மாடுகளுடைய ஓட்டப்பட வேண்டும். வைனஹுல யாதி யௌமல் கியாமதி பி குரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அலலாஃபிஹா, அது கியாமத்து நாள் அன்று அடியானுக்கு எந்த ஒரு பகுதியும் குறைவில்லாமல் மீசானுல் ஹசனாத் என்ற நன்மை நிற்கப்படக்கூடிய தட்டிலே பாரமாக வந்து அமையும். அதனுடைய கொம்பையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம், அதனுடைய முடிகள், அதனுடைய தோள்கள், அதனுடைய மலங்கள் மற்றும் குடல்கள், எதையெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று ஓரமாக்குறீங்களோ அவைகளை கூட நாம் பரிபூர்ணமாக கொண்டு வந்து ரட்டிப்பாக்கி உங்களுக்கு கூலிகளை தருவோம். அதனுடைய கூலியை பற்றி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். திருமதி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது, வைன ஜமல யகவு மினல்லா பி மக்கானின் கபலா யகாபில் அர்ல், எனவே அந்த ரத்தம் பூமியை தழுவதற்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலியை வழங்கி விடுகின்றான். அந்த அடியானுக்கு இஹ்லாஸை பொறுத்து சொர்க்கத்தையும் தகுதியாக்கி விடுகின்றான். எனவே ஃபத்தய்யிபூ பிஹா நஃப்ஸன், அதனை நீங்கள் மனம் விரும்பி கொடுங்கள். எந்த ஒரு அமலையும் நீங்கள் மனம் விரும்பி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அதனுடைய மாமிசம் ரத்தங்கள் வந்து அடைவதில்லை, மாற்றமாக உங்களுடைய உள்ளச்சமும் உங்களுடைய தூய்மை பக்தி இவைகள் தான் ரப்பை வந்து அடைகின்றது என்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதோடு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லையும் விளக்கம் கூறினார்கள். அல்லாஹ் இந்த ஆடு மாடுகளில் ஒட்டகங்களை அறுக்கும் பொழுது நீங்கள் எஹ்சானை கடைபிடிக்க வேண்டும் என்கிறதையும் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை இன்னல்லாஹ கதபல் எஹ்சான் அலா குல்லி ஷை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வஸ்துகளையும் எஹ்சானை கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதாவது நல்ல முறையை கையாள வேண்டும், நல்லுபகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். மிருகங்களுக்கு செய்ய வேண்டிய நல்லுபகாரங்கள் ஏராளம் இருக்கிறது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று மிருக காருண்யத்தை பற்றி பேசியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மிருகத்துக்கும் நீங்கள் வேதனை கொடுக்காதீர்கள், நேரம் காலத்தோட உங்களுக்கு முடியுமான அளவு மனாசிக்குகள் இந்த குர்பானுடைய அமலுக்காக தயாராகுங்கள், ஆரம்பத்தில் இருந்தே அந்த மிருகத்தை கொண்டு வந்து வளர்த்து விட வேண்டும், அதற்கு நல்ல உணவுகளை தீனிகளை கொடுத்து புஷ்டியாக்க வேண்டும், உங்களுடைய மன விருப்பத்தோட அல்லாவுக்கு முன்னால அதனுடைய ரத்தத்தை ஓட்ட வேண்டும், மாமிசங்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும், அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதனை தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையில் நீங்கள் மிருகங்களுக்கு கருணை காட்டுங்கள், எஹ்சான் செய்யுங்கள். ஒரு தடவை ஒருவர் மிருகத்தின் மீது ஏறி, ஒட்டகத்தின் மீது ஏறி அதிகமான நேரம் கதைத்துக் கொண்டிருந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஹூர ஜவாபிக்கும் மனாபிர், நீங்கள் உங்களுடைய மிருகத்தினுடைய முதுகுக்களை, அது ஆடு மாடு ஒட்டகங்கள் மட்டுமல்ல, அது கழுதையாக இருந்தால் என்ன, கருணை இங்கே தான் இருக்கின்றது. மிம்பர் மேடைகளாக அதனுடைய முதுகுக்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்கிறதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அத்துடனே இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் பார்க்கலாம், ஃபித்ரா என்பதனை கொண்டு ஒவ்வொரு வீடுகளும் செழிக்கும், ஏழைகளும் ஆனந்தம் அடைவார்கள். சில ஏழைகளுடைய வீட்டிலே பல நாட்கள் பெருநாள் முடிந்தும் அவைகளை கொண்டு ஜீவித்தை கழிக்கக்கூடிய சில நிலைமைகளை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தானியங்கள் நிறைந்திருக்கின்றது. அதே போன்று இந்த உலகியாவும் அபரிமிதமாக செய்ய வேண்டும். அந்த மாமிசங்களை காய வைப்பதும் ஒரு சுண்ணத் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் மத்தியில பரவ வேண்டும், பல நாட்கள் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்கிறதும் ஷரியத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில சிலர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அதிகமான மாம்சங்களை அவர்கள் நல்ல முறையிலே அதற்கு ஒரு டியூரேஷனை கொடுப்பதற்காக வேண்டி காய வைப்பார்கள், உப்பு போடுவார்கள், மற்றும் தேக்கி வைப்பதற்குண்டான எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்வார்கள். ஏன் இந்த அளவுக்கு எல்லோரும் இந்த ஹஜ் பெருநாளை கொண்டு பிரயோஜனம் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த உலுஹியாவை ஒரு முக்கியமான கடமையாக ஆக்கி இருப்பதோடு, நீங்கள் அந்த உலுஹியாவுக்காக வேண்டிய எந்த மிருகத்தை வாங்கிக் கொண்டு வருகின்றீர்களோ அவைகளை கட்டி வைத்து வேதனை செய்ய வேண்டாம், நீர் கொடுக்காமல் இருக்க வேண்டாம், சாப்பாடு கொடுக்காமல் இருக்க வேண்டாம், அதனை வெறுமனே அவிழ்த்து விடுங்கள். அது அந்த முபாகான அதாவது ஆகுமான பூமிகள்ல போய் மெய்யட்டும், அது சாப்பிடட்டும் என்றெல்லாம் வந்திருக்கின்றது. மற்றவர்களுடைய பூமியிலே மெய்யவிட்டு அதனை நீங்கள் புஷ்டியாக்குவதன் மூலமாக உங்களுடைய உலுஹியாவும் ஹராமானதாக அமைந்துவிடும் என்கிறதையும் இஸ்லாம் கூறியிருக்கிறதோடு, நீங்கள் அதனை நல்லோர் நிலைமையில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தியாகமாக முன்வைக்க வேண்டும் என்கிறதை சொல்லிவிட்டு அறுக்கும் நேரத்திலும் கருணையை கையாளுங்கள். அல்லாஹ் எல்லா வஸ்துகளின் மீதும் எஹ்சானை அந்த நல்ல முறையை கருணையை இரக்கத்தை கடமையாக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க போகின்றீர்கள், அவரை கொலை செய்ய போகின்றீர்கள், சித்திரை வதை செய்து கொலை செய்யாதீர்கள். இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. உங்களுடைய கொலை பழிக்கு பழி வாங்குவதை கூட வன்முறையில் நடத்தக்கூடாது, அதற்கும் இஸ்லாம் முறை சொல்லியிருக்கின்றது என்று யாருடைய ரத்தம் ஓட்டப்படுவதற்கு கடமையாகிவிடுகின்றதோ, உதாரணத்துக்கு திருமணம் முடித்து விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதன் கல்லடித்து இவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த முறையை அதற்கு அடிக்குமாறு சொன்னாரோ அந்த முறையைத்தான் நீங்கள் கையாள வேண்டுமே தவிர அதற்கு மேல்மிச்சமான முறைகளை உங்களால் கையாள முடியாது. அது போன்று ஒருவன் ஒரு மனிதன் கையை வெட்டி அவனுக்கு தீங்கு ஏற்படுத்திவிட்டான் என்றதுக்காக வேண்டி உங்களுக்கு இரண்டு கையையும் வெட்ட முடியாது. ஒருத்தனை ஒரு குத்தில் தான் கொலை செய்தான் என்றிருந்தால் உங்களுக்கு பல குத்துகளை குத்தி அவனை கொலை செய்ய முடியாது. எனவே நீங்கள் அப்படி கொலை செய்வதாக இருந்தாலும் அதனை சீரான முறையில் அல்லாஹ்வுடைய வரையறைக்கு உட்பட்டவாறு ரசூலுல்லாஹ்வுடைய முறை பிரகாரம் தான் செய்ய வேண்டும், இல்லையாவிட்டால் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்கிறதையும் சொல்லி வைத்தார்கள். அத்துடனே வைதா தபஹ்தும், நீங்கள் அறுத்தால் குர்பான் செய்தால் மிருகங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டியே தியாகம் செய்தால் ஃபஹ்ஸினு திபஹா, அந்த மிருகத்தை அழுகிய வடிவத்தில் நீங்கள் குர்பான் செய்ய வேண்டும். கத்திகளை அதற்கு காட்ட வேண்டாம், உயிர் போவதற்கு முன்னால பயமுறுத்த வேண்டாம். ரசூல்லாவுக்கு முன்னால கத்தியை தீட்டிய மனிதனை பார்த்து சொன்னாங்க, நீங்க இந்த மிருகத்தை இரண்டு விடுத்தம் கொண்டு விட்டீர்கள், அந்த முறையிலையும் செய்யக்கூடாது. அத்துடனே சொன்னார்கள், நீங்கள் கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், அதனை சீரான முறையிலே அறுத்ததன் பின்னால் அதனுடைய உணவு குழாய் மூச்சு குழாய் இவைகளை அறுத்ததன் பின்னால் அந்த மிருகத்துக்கு ராஹத் கொடுங்கள், அதனுடைய அரக்கத்து தபஹ அதாவது அறுத்ததன் பின்னால ஏற்படக்கூடிய அந்த அசைவுகள் அப்படியே அமைதி பெறும் வரைக்கும் ராகத்து கொடுத்துத்தான் அதனுடைய தோள்களை நீங்கள் உரிக்க வேண்டும், மாமிசமாக துண்டு போட வேண்டும் என்கிறதையும் ரசூலுல்லா காருண்யத்துக்கு உரம் போட்டார்கள், வழிகாட்டினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த புனிதமிக்க மாதத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகமான தௌபாக்களை செய்வதோடு மற்ற உறவினர்களையும் சேர்த்து வாழ்வதோடு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை விலக்கிக் கொள்வதும் சதகாக்களை அபரிமிதமாக கொடுப்பதும் அந்த துல்ஹஜ்ஜுடைய பொறை திங்கள் அன்று வரவிருக்கின்றது, அதற்குரிய முன்னாயத்தங்கள் செய்யக்கூடிய அறிவாளிகளாகவும் நாங்கள் மாறி இந்த பத்து இரவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்து அறிவாளிகள் யார் என்கிறதையும் எங்களிடத்துல கேட்கிறான். கசமுள்ளிதி ஹிஜர், நான் இந்த சத்தியம் செய்த விஷயங்கள்ல புத்திசாலிகளுக்கு ஒரு பங்கு இருக்குது, பங்கு இருக்குதா புத்திசாலிகளே சொல்லுங்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான் என்றால் இந்த பத்து இரவுகளை யார் கண்ணியப்படுத்த போகிறார்கள்? உண்மையிலே புத்திசாலித்தான் கண்ணியப்படுத்த போகிறான். பேதலித்தவன் மதி இழந்தவன் அவனுக்கு இந்த மாதங்கள் இந்த நாட்கள் அனைத்தும் வெறுமனே ஒரு விளையாட்டாகத்தான் அமையும் என்கிறதுல சந்தேகம் கிடையாது. அத்துடனே ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அரஃபாவுடைய நாளை அவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். அரஃபாவுடைய நாள்ல நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அங்கு இருக்கிறவர்கள் அதிகமாக நோன்பு நோக்க மாட்டார்கள். சிலர்கள் நேர்ச்சை வைத்தவர்கள் நோன்பு நோட்பார்கள். அதுல கருத்து வேற்றுமையும் இருக்கிறது. அரஃபாவுடைய நாள் அரஃபா இருக்கக்கூடிய ஹாஜிக்கு நோன்பு நோக்க முடியுமா முடியாதா என்ற அபரிமிதமான வேற்றுமைகள் இருக்கின்றது. என்றாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ப அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாத ஹாஜிமார்கள், அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாதவர்கள், ஹாஜி அல்லாதவர்கள் அனைவருமே அந்த நாள்ல நோன்பு நோக்க வேண்டும். அது ஹரு இந்தல்லாஹி, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மிக ஒரு பெரிய சேமிப்பாக மாறிவிடுவதோடு அஹ்தசிபு இந்தல்லாஹ், நான் மதிக்கின்றேன் அல்லாஹ்விடத்திலே. லிஸ்ஸனத்தில்லத்தி கபலஹு வ ஸனத்தில்லத்தி பாதஹு, அது முன்னால் ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் மன்னிக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுக்கின்றான். அது ஹாஜிமார்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கின்றான். அதற்கு ஹாஜிமார்கள் அங்கே தியாகம் செய்கின்றார்கள், இங்கே நாம் தியாகங்கள் செய்ய வேண்டும். தொடர்ந்து நோன்புகளை நோக்க வேண்டும். அதனுடைய இரவுகளிலே குர்ஆனுடைய ஆயத்துகளை திலாவத் செய்ய வேண்டும். நான் அந்த 10 நாட்களுக்குள்ள ஒரு நாளைக்கு 3 ஜுசுக்கள் வீதம் நான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறுவதற்கு இந்த சத்தியம் செய்யப்பட்ட நாட்களிலே ஒரு குர்ஆனை 30 ஜுசுக்களை முடித்து விடுவேன் என்ற ஒரு வைராக்கியம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் வர வேண்டும். சகோதரர்களே, அதிகமாக பெற்றோர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளை அவரை போய் பார்த்ததே கிடையாது. இன்று எத்தனையோ செல்வந்தர்கள் நம்மிலே அதிகமான வீண்விரயங்கள் செய்கின்றார்கள். உலகியா போன்ற தான தர்மங்களை கொடுப்பதற்கு அவர்களுக்கு சிந்தனையே வருவது கிடையாது. அத்துடனே தன்னுடைய பெற்றோர்களை ஹஜ்ஜுக்கு அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டுமே என்ற சிந்தனை கூட இல்லை. வாழ்க்கை பூராவ கனவு கண்டு மண்ணுக்குள்ளே போய்விட்டாங்க, கபூர்ல தூங்குறாங்க. ஆனா இவர் பெரிய செல்வந்தராக திகழ்ந்தார். கபூருக்கு போகும் வரைக்கும் என்ற வாப்பாவ அந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு நான் அழைத்து செல்லவில்லையே, என்ற உம்மாவ அழைத்து செல்லவில்லையே, உயிரோடு இருக்கும் பொழுதும் அவருடைய கடமைகளை எனக்கு செய்ய முடியலையே. யாரெல்லாம் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்களோ உங்களுடைய பொருள்களை கொடுங்க. அவர்கள் பேச்சுவரைக்கும் அந்த ஹஜ்ஜுடைய புனித பயணத்துக்கு. இந்த ஹஜ் என்பது கண்ணியமானவர்களே எல்லோராலும் செய்ய முடியாது. பெரும் வான் உயர கோடிக்கணக்கான வஸ்துக்களை சேமித்து வைத்திருக்கலாம். உலகமெங்கும் அவருக்கு பலதரப்பட்ட வருவாய்கள் இருக்கலாம். என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனுகூலம் இல்லாமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் இல்லாமல் யாருக்குமே ஹஜ்ஜுக்கு போக முடியாது. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்யாமலேயே போய்விட்டார்கள். எனவே யாருக்கு வசதி இருக்கின்றதோ, ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை நீங்களே அழைத்து செல்லுங்கள். யாருக்கும் பொறுப்பு கொடுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில் அது ஒன்றே போதும் சொர்க்கம் போவதற்கு. உம்மாவும் பாப்பாவும் பொருந்தி கொண்டு விட்டார்கள் என்றால் அந்த உம்மா வாப்பாவோட வயோதிபர்களாயிருக்கும் நிலைமையில அங்க போயிட்டு பல ஹிதுமத்துகளை நீங்கள் அவர்களுக்கு செய்வீங்க. சாப்பாடுகளை வாங்கி கொடுப்பீங்க, அவங்களுடைய நிலைமைகளை கவனிப்பீங்க, தவாஃப்ல அவர்களுடைய கையை பிடிச்சு கொண்டு போவீங்க, மற்றும் உண்டான இடங்கள் அவர்களை கவனிப்பீங்க. அந்த காபாவை சுத்தி கொண்டே யாழ்லா என்ற புள்ளைய மன்னி அவன் நான் கொடுத்த பாலுக்கு கடன் இல்ல என்று சொன்னா அது ஒன்றே போதாதா நீ சொர்க்கம் போறதுக்கு. ஆனா இன்று தம்மட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றல. அரஃபாவுடைய மைதானத்தில் யாருலா இந்த புள்ளையுடைய முயற்சினால இன்றைக்கு நான் இந்த அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து ஒன்னிடத்துல கையேந்து பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. ஏண்ட பிள்ளைய நீ மன்னி, ஏண்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில பரக்கத் செய். சந்ததி சந்ததிகளாக அல்லாஹ் புரிந்து கொள்ள மாட்டானா? அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? சிந்தனை செய்ய சகோதரர்களே. அந்த அடிப்படையில் எத்தனையோ ஏழைகள் இவர்களும் ஹஜ்ஜுக்கு போவார்களா என்றவர்கள் போய் வந்துட்டார்கள். எல்லோருக்கும் போக முடியாது. யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்புக்கு லப்பேக், இதோ சமூகம் அளித்து விட்டோம், பதில் கொடுத்து விட்டோம் என்று சொன்னார்களோ அவர்களால தான் போக முடியும். வெறுமனே சர்வசாதாரணமானவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை லபைக் அல்லாஹும்மா லபைக் லபைக் லா ஷரீக லக் என்று சொன்னார்கள். அவர்கள் போய்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு யாராலும் குற்றம் சொல்ல முடியாது. மேலும் யாரெல்லாம் சொல்லவில்லையோ அவர்கள் வாழ்க்கை பூராவும் போக முடியாது. இதனால் தான் இதற்கு அனுகூலம் தேவை. அத்தின் அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னார்கள், சொன்னான் நீங்க அழைப்பு விடுங்க, அல்லாஹ் இந்த பாலைவன பூமியிலே யார் என்னுடைய அழைப்பை கேட்பா, நான் ஹஜ்ஜுக்கு அழைத்து யார் ஹஜ்ஜுக்கு வரப்போறா. இப்ராஹிம் அழைக்கிறது உங்களை கடமை, மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது எங்களுடைய கடமை என்பதற்கேற்ப எத்தனை தடவை லம்பேக் சொன்னோமோ அத்தனை தடவையும் போகும் பாக்கியம் கிடைக்கும். அல்லாவிடத்துல மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும். அந்த காபாவும் நாள மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இந்த மனிதனுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யும். கியாமத்து நாளன்றும் இவனை விட்டுவிட மாட்டாது. தஃப்ஸீருல் முனீர்லையும் சம்பவம் பதிவாக்கப்படுகின்றது. அல்லாஹ் காபத்துல்லாவுக்கு பல சங்கிலிகளை மாட்டுவான் கியாமத்து நாளன்று. மலாய்க்கா மார்களின் மூலமாக அவர்கள் தங்க சங்கிலிகளை 70 மாட்டிவிட்டு அழைப்பார்கள், யா காபா சீரிலா ரப்பிக்கு, காபா வாப்போகலா உன்னுடைய ரப்பின் பக்கம். அந்த நேரம் காபா மறுக்கும், சொல்லும் என்னுடைய கோரிக்கைகள் இருக்கின்றது, நிறைவேறப்படாது வரைக்கும் நான் வர முடியாது. அல்லாஹ் சொல்லுவான் கோரிக்கைகளை என்னிடத்தில் கேள். அந்த காபா சொல்லும், யாரெல்லாம் என்னை காண்பதற்கு வந்து கொண்டிருக்கும் வழியிலே இடைமறித்து திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் அவருக்கு வரவே கிடைக்கவில்லையோ, மேலும் இடையிலே வரும் பொழுது உயிரை நீத்து விட்டாரோ, என்னை பார்க்க முடியவில்லையோ, அவர்களுக்கும் எனக்கு சூழல் அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் 70 நபிமார்கள் அந்த ருக்னே யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மத்தியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஹிஜ்ரே இஸ்மாயில் உடைய இடத்துல ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மஸ்ஜிதுல் ஹரம்ல கிட்டத்தட்ட 270 நபிமார்கள், மொத்தம் 300 சொச்ச பேர்கள் அதற்குள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கபூர் அறையிலேயே நாங்கள் தவாஃப் செய்கிறோம், இங்கே நாங்கள் வணக்கம் செய்கிறோம் என்று விதண்டாவாதம் பேசுவதற்கல்ல, மாற்றமாக தோண்டப்பட்ட கபூர் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் தொழக்கூடாது, எந்த இடத்துல மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றதோ ஃபிக்ஹுடைய சட்டங்கள் பேசுது தாராளமாக அங்கே தொழலாம். கபரை முன்னோக்கி தொழவும் கூடாது. ஆனால் ஒரு மதில் ஒரு திரை எழுப்பப்பட்டிருக்கும் என்றால் கபரு முன்னோக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில தொழலாம். இப்பொழுது இங்கே கபரிஸ்தானம் இருக்கிறது, அது கிபிலாவை முன்னோக்கித்தான் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் அதனை முன்னோக்கித்தானே தொழுகிறோம் என்று விதந்தாவாதம் பேசக்கூடியவர் இருப்பார்கள். இங்கே மதில் போட்டு பள்ளியை மறைத்து கட்டப்பட்டிருக்கின்றது, அதனால தாராளமாக தொழலாம், எந்த திரையும் இல்லாமல் தான் கபரை முன்னோக்க முடியாது. இந்த அடிப்படையில சில மகரூமானவர்கள், பேர்க்கெடுக்கப்பட்டவர்கள், மூதைத்தனத்தை அடைந்து கொள்ளவர்கள் ஏராளம். அங்கே கபுர்கள் இருக்கின்றது, நாம் எப்படி ஹஜ்ஜுக்கு போகிறது என்று விதந்தாவாதம் புரிந்து விலகிக்கொண்டு மூதைகளாக மாறியவர்களும் வரலாறு இருக்கின்றார்கள். எனவே சில விடயங்களை உலமாக்களை அணுகி படிப்போம். யாரும் சொல்வதனை கேட்டு வழிகேட்டிலே போய்விடக் கூடாது. இந்த அடிப்படையில் மலாய்க்கா மார்களையும் தவாப் செய்ய வைத்த, நபிமார்களையும் தவாப் செய்ய வைத்த அந்த புனிதமான இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பம் தருகிறான். அந்த காபா எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது, அதற்கு அல்லாஹ் நாள மறுமையில தெளிவான நாவை கொடுப்பான், அது எங்களுக்கு சாதகமாக பேசும், அது சொல்லும். நான் இவர்களுக்காக வேண்டி சிபாரசு செய்ய வேண்டும், என்னை பார்ப்பதற்கு வந்தார்கள், இடையில மறித்து விட்டு வழி மறுத்தப்பட்டது, அவர்கள் அல்லது மூத்தா போயிட்டார்கள், அல்லது எனக்கு சூழல் அடக்கம் செய்யப்பட்டு இவர்களுக்கு நான் ஷஃபாத் செய்ய வேண்டும். ஆம், உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றிவிட்டது, வா போகலாம் என்று பொழுது காபா மீண்டும் சொல்லும், இல்லை இன்னும் என்னுடைய கோரிக்கை இருக்கிறது, என்ன கேள், யாரெல்லாம் யாரெல்லாம் என்ன பார்க்க வேண்டும் என்று அவர்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டே இருப்பிடத்தில் இருந்து கொண்டே இந்த உலகத்தை விட்டும் இருந்தார்களோ, கபருடைய மண்ணில் தூங்கினார்களோ, என்ன பார்க்க கிடைக்கவில்லையோ, அந்த ஆசையோடு போய்விட்டார்களே, அவர்களுக்கும் நான் ஷஃபாத் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே அதற்கு பதில் கொடுக்கப்படும். இறுதியில பல விடயங்களை அது கேட்கும். கேட்டதன் பின்னால் ஆம், அனைத்தும் உனக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, வா போகலாம் எனும் பொழுது அந்த மஹ்ஷருடைய மைதானத்துக்கு, ரப்புடைய சன்னிதானத்துக்கு மலாய்க்கா இழுத்து கொண்டு போக, அப்பொழுது காபா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க், யா அல்லாஹ் உனக்கு தான் அரசாட்சி சொந்தம், புகழுக்கு சொந்தக்காரன் நீ தான், மக்கள் வந்தார்கள் என்னை சுற்றினார்கள், என்னை யார தழுவினார்கள், இந்த புகழுக்கும் சொந்தக்காரன் நீ தான் என்று காபாவே தக்பீர், அதாவது கல்பியா மொழிந்தவையா மொழிந்ததாக லப்பைக் சொன்னதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சன்னிதானத்துக்கு போனதும் அங்கே ஒரு பெரிய நிழல் காபாவுக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் அந்த காபாவு சிபாரிசு செய்யுமோ அவர்களெல்லாம் அந்த நிழலுக்குள்ளே ஆளாகிடுவாங்க. தெளிவான நாவுல காபா ரசூலா இடத்துல சொல்லும், பெரும் பாவம் செய்தவர்களுடைய விடயத்தில் நாயகமே நீங்க பரிந்துரைங்க, இவர்களுக்காக நான் பரிந்துரைக்கிறேன். எனவே சகோதரர்களே, ஞாபகம் படுத்தியது எந்த ஒரு டிராவலுக்கோ புகர போடுறதுக்கு அல்ல, மாற்றமாக அல்லாஹுடைய கட்டளை. இது ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. எனவே ஒவ்வொருத்தரும் ஆசை கொள்வோம், ஆர்வம் கொள்வோம். அத்துடன் நம்முடைய பெற்றோர்களை இந்த விடயத்தில் மதித்து அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறதோடு இந்த நாட்கள்ல இவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்னம் என்று கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றாரோ, எந்த அமல் இபாதத்துக்களில் ஈடுபடுமாறு சொல்கின்றாரோ, அவைகளில் நாம் அபரிமிதமாக ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பொறுப்பத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அத்துடனே நமக்கு குர்பானுடைய வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அந்நிய சகோதரர்கள் நோவினை படும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. மாமிசங்கள் அவர்களுடைய பார்வைகளை தெரிகிற அளவுக்கு, இரத்தங்கள் அங்குமிங்கும் வடிகிற அளவுக்கு, மற்றும் அதனுடைய மிருகங்களை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பல அசம்பாவிதமான அசிங்கமான முறைகளை நாங்கள் கையாளாமல் எதுவும் சட்ட ரீதியில் செய்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அத்துடனே அதிகாரிகள், பலம் கொடுக்கப்பட்டவர்கள், சில இன்ஃபுளுன்ஸ் உள்ளவர்கள், இதை நாம் எப்படியாவது ரப்புடைய சின்னத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டு முடியாமல் போய்விட்டால் அல்லாஹ் புரிந்து கொள்வான். அப்படி இல்லாமல் ஆற்றல், அதிகாரம், அறிவு அனைத்துமே கொடுக்கப்பட்டும் இந்த விஷயத்தில் மௌனமாக இருந்தால் ரப்புடைய சின்னத்தை இழிவுபடுத்தின கூட்டத்தில் சேர்ந்து விடுவோம். அல்லாஹ் கேள்வி கேட்பானுங்கிறதை மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய கட்டளைகளை சீரான நிறைவிலே நிறைவு செய்யக்கூடியவர்களாக ஆக்கியார்கள் புரிவானாக. அதுக்குரிய கூலிகளை பெற்றுக் கொள்வதற்கு கிளாஸான முறையிலே நடந்து கொள்ளும் பாக்கியத்தையும் தருவானாக. எங்களுடைய அனைத்து அமால்களையும் கபூல் செய்து நாளும் மறுமையிலே கேள்வி கிடக்கின்றி சூழத்தில் வீட்டிற்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எங்களுடைய சந்ததி சந்ததிகளாக உன்னுடைய சின்னங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக புரிந்து கொள்வாயாக. அவர்களுக்கும் இஸ்லாமிய விழுமியங்களையும் இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளையும் பின்பற்றுவதற்கு உண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுப்பாயாக. எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலைமைகள் நல்லதாக இருந்தால் அதனை மென்மேலும் வளர்ப்பாயாக. யாழ்லா தீயதாக இருந்தால் நலவை ஏற்படுத்தி எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. உன்னுடைய குரானை மதிசை அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு எப்பொழுதும் வழங்குவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.